இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் நிறையா பேர் குழந்தைக்கு தண்ணி ஊற்றும்போது என்ன பண்ணுவோம், குடங்குடமாக தண்ணி கொதிக்க வச்சு கால் மேலே போட்டு ஊற்று ஊற்று ஊற்றி குழந்தை அப்படியே மயங்கி போகிற அளவுக்கு சூடாக மயங்கி போகிற அளவுக்கு தொடர்ச்சியாக ஊற்றி படுக்க வச்சா தான் குழந்தை நல்லா தூங்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேறு அவங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, தண்ணி ஊற்றுறதுக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் வேறு இருக்காங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு தண்ணி ஊற்றுறது மட்டும் செய்ய மாட்டாங்க, தண்ணி ஊற்றும்போது மூக்கு கண் காது எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் விடணும், அப்போ தான் அழுக்கு வெளியே வருவாங்க. அப்புறம் மூக்குக்குள்ளே நாக்கை வலிக்கிறது, தொண்டைக்குள்ளே கையை விட்டு அழுக்கு எடுக்கிறதுன்னு சொல்லி வாந்தி வர்ற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் சரியாக தப்பா அப்படிங்கிறது நிறைய பேர்த்தினுடைய சந்தேகம். குழந்தை எத்தனை எடை இருக்குது பிறக்கும்போது, 2-2.5 கிலோவில் ஆரம்பித்து சாதாரணமாக 3.5 கிலோ, அதிகபட்சம் 4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். இந்த குழந்தை பூ போல் இருக்கிற குழந்தை, இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும், மெதுவாக 3-4 சொம்பு தண்ணி அதிகபட்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக லேசான இதமான வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வச்சோம்னா குழந்தையும் குளிக்கிறத சந்தோஷமாக அது ஒரு நல்ல நேரமாக எடுத்துகிட்டு சிரிக்கும். அதை விட்டுட்டு காலில் போட்டு குடங்குடமாக ஊற்றணும். நாங்கள் வழக்கமாக கேட்போம், குழந்தை 3 வயசு, அதுக்கு 1 பக்கெட் தண்ணி ஊற்றுறீங்க, நீங்கள் வந்து 60 கிலோ, உங்களுக்கு எத்தனை பக்கெட் தண்ணி ஊற்றணும், 20 பக்கெட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்துனீங்கன்னா மொத்தமாக ஒரு டேங்கர் தண்ணி ஒரு நாளைக்கு தீரும். இது எதுக்கு சொல்ல வரோன்னா, குழந்தையுடைய எடை அதனுடைய உடல் வளர்ச்சியை பொறுத்து மிக குறைவான அளவு தண்ணியத்தை உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்தும் தண்ணி வெதுவெதுப்பான இளஞ்சூடில் இருக்கணும். கதவை நல்லா மூடி வச்சுக்கோன்னா, காத்தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குளிர்காலத்தில் குழந்தையுடைய உடல் வெப்பநிலை குறையும். 5-10 நிமிஷத்தில் குளிக்க வச்சிடணும். காலுக்கு நடுவில் போட்டு வைக்கலாம், அல்லது குளியல் தொட்டியில் வச்சு நீராட்டலாம். குளியல் தொட்டியில் வைக்கும்போது தோள்பட்டை முழுகும் வரை தண்ணி இருந்தால் போதும். துணி மற்றும் உறிஞ்சி பஞ்சில் துடைப்பதில் இது ரொம்ப சிறந்தது. முதல்ல ஆரம்பிக்கும்போது 2-3 நாட்களுக்கு ஒரு முறைன்னு ஆரம்பித்து, அப்புறம் தினம் குளிக்க வச்சு, பிறகு தலை உடல் கைகளை எல்லாம் துணியால் ஒத்தி எடுக்கணும். நல்ல துவைச்ச துணி, அது வந்து விலை உயர்ந்த துணி தான் இருக்கணும்னு இல்லை, இந்த துணி தான் இல்லை, பருத்தி துணினா நல்லது. துவைச்ச துணியை எடுத்து போட்டு தோல் மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அக்குள் இடுப்பு காதின் பின்புறமெல்லாம் நல்லா துடைக்கணும். அங்கே அந்த ஈரமான இடங்களில் சில நோய் கிருமிகள் தங்கறதுக்குரிய வாய்ப்பு உண்டு. சாயந்தர நேரத்தில் ஒரு 6-7 மணிக்கு லேசாக குளிக்க வச்சிங்கன்னு வச்சிங்களேன், குழந்தை சுலபமாக தூங்கும். சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிக்கலாமா, எண்ணெய் தேய்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், தப்பு கிடையாது. தேங்காய் எண்ணெய் நம்ம ஊரில் அல்லது நல்லெண்ணெய் பாதுகாப்பானது. நீங்கள் ஆலிவ் எண்ணெயெல்லாம் வேண்டாம், கடுகு எண்ணெய் வேண்டாம், அதெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுத்தும். கோடைக்காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வேர்வை துவாரம் அடைபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நோய் தொற்று ஏற்பட்டு பாதிப்பு வரும். அப்புறம் என்ன சோப்பு போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நமக்கு இந்த குழந்தையினுடைய தோல் மேல் இருக்கிற எண்ணெய் பசை குறையாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், திரவ சுத்தப்படுத்தி லிக்விட் கிளென்சர்ஸ் நிறையா இருக்குது, சிண்டட் சோப்புன்னு நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை உபயோகப்படுத்தலாம். ஏன் மற்ற பெரியவங்களுக்கு உபயோகப்படுத்தின சாதாரண சோப்பு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னா, சாதாரண சோப்பில் இருக்கிற காரத்தன்மை தோளினுடைய அமிலக்கவசத்தினையெல்லாம் குறைச்சிரும். இந்த கிளிசரின் சோப்பு சமயத்தில் நீரினை உடலிருந்து உறிஞ்சி வறட்சியினை தோல் வறட்சியினை ஏற்படுத்தும், அது அரிப்பினை தூண்டும். எனவே இவை வேண்டாம். சரி, நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் எப்போவுமே கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, ரோஜா மொட்டு, குளியல் பொடி, பாலாடை அப்படியெல்லாம் போட்டு தான் குளிப்பாட்டுவோம், செய்யலாமா டாக்டர்னு கேட்பாங்க. அது எல்லாமே தோல் வறட்சி சில குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். அதனால் கவனமாக இருங்க, உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்குதா அப்படின்னு பாருங்கள். அதை போட்டதுக்கப்புறம் அதனுடைய தோலில் சுரசுரப்பு, சிகப்பு, தடிப்பு, அரிப்பு, வறட்சி ஏற்பட்டதுன்னா அது ஒத்துக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நிறுத்திடுறது நல்லது. இந்த நோய் எதிர்ப்பு மருந்து இருக்குது, குழந்தைக்கு உடம்புள்ள கிருமியே இருக்காது, தோளில் கிருமியே இருக்காது அப்படின்னு சில மருந்து, சில சோப்புக்களையெல்லாம், மருந்துள்ள சோப்புக்களையெல்லாம் நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. அது மருத்துவர் சொன்னாலே ஒழிய அதை உபயோகப்படுத்த வேண்டாம். அவை போடும்போது குழந்தைகளுக்கு ஒவ்வாமை, தோல் ஒவ்வாமை ஏற்படுத்தும். எண்ணெய் ஷாம்பு வாசனை இல்லாத, தோளில் அலர்ச்சி உண்டாக்காத, கண்ணீரின் தன்மையை ஒத்த ஷாம்பு தலைமுடிக்கு உபயோகிக்கலாம், நிறையா இருக்குது. கண்ணில் பட்டால் எரிச்சல் இருக்காது. தலையில் வந்து செதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், டேண்ட்ரஃப், தேங்காய் எண்ணெய், பாரஃபின் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மருத்துவரிடம் மருந்தினை பெற்று சரி செய்யலாம். ஷாம்பு போட்டு 2-3 நிமிஷத்துக்குள்ளே தலை கழுவிக்கலாம். அதிக நுர வந்துச்சுன்னா அதிக அழுக்கு வெளியே வரும், அப்புறம் நல்லா அழகாயிரும், முடி பளபளப்பாக அப்படிங்கிறது பொய்.